திருத்தந்தையர் வரலாறு. திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர். திருத்தந்தையர் தேர்தலிலும் திருச்சபை நிர்வாகத்திலும் பல மாற்றங்களை கொணர விரும்பிய பாப்பிர இரண்டாம் நிக்கலஸ் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து 1061 உயிரிழந்தபோது, இம்மாற்றங்கள் தொடருமா அல்லது பழைய நிலைக்கே திரும்புமா என்ற கேள்வி தொக்கி நின்றது. அடுத்து பதவியேற்கும் திருத்தந்தையை பொறுத்து இம்மாற்றங்கள் தொடர்வது இருக்கும் என்பதால் அடுத்த திருத்தந்தை யார் என்பதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது. இத்தாலியின் மிலான் பகுதியின் பிரபுத்துவ குடும்பத்தைச் சார்ந்த இரண்டாம் அலெக்சாண்டர் ஏற்கனவே திருச்சபையில் நல் மாற்றங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருந்தார். ஏற்கனவே ஹில்டெப்ராண்டுடன் இணைந்து க்ளூனி சபை வழியாக சீர்திருத்தங்களை புகுத்த முனைந்து கொண்டிருந்த இரண்டாம் அலெக்சாண்டரை கொஞ்சம் அமைதிப்படுத்த விரும்பிய பேராயர் குய்தோ மற்றும் லொம்பார்தி பகுதி ஆயர்கள் அவரை பேரரசர் மூன்றாம் ஹென்ரியின் அரசவைக்கு அனுப்பி வைத்தனர். இவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்ததோ வேறொன்று. ஜெர்மனியில் பேரரசர் அவைக்குச் சென்ற இரண்டாம் அலெக்சாண்டர் அந்நாட்டு திருச்சபையில் சீர்திருத்தங்களை புகுத்த முனைந்தார். 1057 பேரரசர் இவரை லூக்காவின் ஆயர் பணிக்கு நியமித்தார். அதே ஆண்டு ஹில்டெப்ராண்டுடனும், 1059 புனித பீட்டர் தம்பியானுடனும் மிலானிற்கு திருப்பிட பிரதிநிதியாகச் செல்லும் நியமனமும் பெற்றார் இரண்டாம் அலெக்சாண்டர். இதற்கிடையில் 1059 வெளியிடப்பட்ட திருத்தந்தையர் தேர்தல் விதிமுறைகள் திருச்சபைக்குள் இவ்விதிமுறைகளின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பார்கள் என்ற இரு பிரிவுகளை உருவாக்கியது. 2 திருத்தந்த இரண்டாம் நிக்கலஸும் இறந்துபோக ஹில்டெப்ராண்டின் ஆட்கள் லூக்கா மறைமவட்டாயர் இரண்டாம் அலெக்சாண்டரை முன்மொழிய, இன்னொரு குழுவோ இத்தாலியின் பார்மா ஆயர் கதாலுசின் பெயரை முன்மொழிந்தது. இரு பெயர்கள் முன்வைக்கப்பட கர்தினால்களோ தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு ஒன்று கூடி ஆன்செல்மம் என்ற இயற்பெயர் கொண்டிருந்த லூக்கா ஆயரையே தேர்வு செய்ய அவரும் இரண்டாம் அலெக்சாண்டர் என்ற பெயரை தேர்வு செய்தார். இவருக்கு திருத்தந்தையாக முடிசூட்டல் நடத்துவதற்கு முன்னால் முறைப்படி அதனை ஒரு குழுவை ஜெர்மனிக்கு அனுப்பி பேரரசரின் அவையில் அறிவிக்க முனைந்தனர் கர்தினால்கள். ஆனால் புதிய தேர்தல் விதிகளால் கோபமுற்றிருந்த பேரரசரின் அவை கர்தினால்கள் அனுப்பிய தூதுவரை சந்திக்காமலேயே திருப்பி அனுப்பிவிட்டது. இதனால் உள்நாட்டு முதல் ஏற்படும் அபாயம் இருப்பதை உணர்ந்த கர்தினால்கள் செப்டம்பர் 30 திருத்தந்த இரண்டாம் அலெக்சாண்டரை முடிசூட்டி பதவியில் அமர்த்தினர். கர்தினால்களின் தூதுவர் அவமானப்பட்டு திரும்பியதால் மகிழ்ச்சியடைந்த ரோமைய பிரபுக்கள் இத்தாலியின் லொம்பார்தியின் ஆயர்களுடன் இணைந்து ஒரு குழுவை ஜெர்மன் பேரரசர் மன்றத்திற்கு அனுப்பினர். அப்போது பேரரசர் 4 10 வயதுதான். ஆகவே அவரின் தாயார் ஆக்னஸே பேரரசியாக பதவி பொறுப்பில் இருந்தார். அவர் பாஸ்லே என்ற இடத்தில் சில திருச்சபை தலைவர்கள் மற்றும் பொதுநிலை பிரதிநிதிகளை கொண்ட ஓர் அவையை கூட்டினார். அக்கூட்டத்தில் ஒரு கர்தினால் கூட பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பேரரசியோ பார்மா ஆயர் கதலுசை திருத்தந்தையாக அறிவித்தார். அவரும் இரண்டாம் ஹொனோரியஸ் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். இப்போது ஒரே நேரத்தில் இரு திருத்தந்தையர்கள், ஒருவர் முறையாக கர்தினால்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர், அடுத்தவரோ பேரரசால் நியமிக்கப்பட்ட இரண்டாம் ஹொனோரியஸ். திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்ட்ரோ திருச்சபைக்குள் பல்வேறு மாற்றங்களை புகுத்த விரும்பியவர். அவருக்கு பொதுமக்களின் ஆதரவு பலமாக இருந்தது. தென் இத்தாலியின் நார்மாண்டியர்களும் டஸ்கனி பகுதி ஆட்சியாளர்களும் திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டரை ஆதரித்தனர். அதேவேளை ஜெர்மனியிலும் இத்திருத்தந்தைக்கு ஆதரவாக அலைவீசும் ஒரு சூழல் உருவாகியது. கொலோனின் ஆன்னோ என்பவர் ஆட்சியை கைப்பற்றிய போது பேரரசியோ ஒரு துறவு மடத்துக்குள் புகுந்து தன் வாழ்வை அங்கேயே செலவிடத் துவங்கினார். இப்போது 1062 ஆக்ஸ்பர்க்கில் கூடிய அவையோ புட்சர்ட் என்ற ஆயரை தேர்வு செய்து திருத்தந்தை அலெக்சாண்டர் பாப்பிரையாக தேர்வு செய்யப்பட்டது குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ரோம் நகருக்கு அனுப்பியது. இவ்வறிக்கை ஜெர்மன் மற்றும் இத்தாலி ஆயர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் கூறியது. ஆயர் புட்சர்டும் ரோம் நகரில் முழு விசாரணைகளை மேற்கொண்டு தன் அறிக்கையை சமர்ப்பித்தார். அது முற்றிலுமாக திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டருக்கு சார்பாகவே இருந்தது. இதனால் திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர் முறையான திருத்தந்தையாக அங்கீகரிக்கப்பட்டார். திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர் அங்கீகரிக்கப்பட்டதால் பேரரசியால் திருத்தந்தையாக அறிவிக்கப்பட்ட இரண்டாம் ஹொனோரியஸ் திருச்சபையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். ஆயினும் 1072 உயிரிழக்கும் வரை இரண்டாம் ஹொனோரியஸ் திருத்தந்தையாவதற்குரிய முயற்சியை விட்டுவிடவில்லை. அதேவேளை திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்ட்ரோ திருச்சபையில் மாற்றங்களை சீர்திருத்தங்களை அதிரடியாக புகுத்தினார். தவறு செய்த குருக்களையும் ஆயர்களையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்தார். இத்திருத்தந்தைக்கு ஆதரவளித்த ஜெர்மன் ஆட்சியாளர் கொலோனின் ஆன்னோ தவறு செய்தபோது கூட அவரை வெறுங்காலுடன் நடந்து பாவ பரிகாரம் செய்ய பணித்தார். மன்னர் 4 தன் மனைவி பெர்த்தாவை விவாகரத்து செய்ய முயன்றபோது தன் பிரதிநிதியாக புனித பீட்டர் தமியானை அனுப்பி மன்னரை திருச்சபையை விட்டு விலக்கி வைக்க உள்ளதாக எச்சரித்தார். இதற்கிடையே மிலான் பேராயரை நியமிப்பதில் மன்னருக்கும் அரசருக்கும் இடையே மோதல் உருவாகியது. இத்தகைய ஒரு சூழலில் 1073 திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர் உயிரிழந்தார். திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டருக்கும் மன்னருக்கும் இடையே துவங்கிய மோதல் அடுத்த திருத்தந்தையின் காலத்தில் எங்கனம் சமாளிக்கப்பட்டது என்பது குறித்து வரும் வாரங்களில் நோக்குவோம்.
பூங்குயிலின் குரலிசையை பொன்மொழி தெரிந்தேன், கொஞ்சம் கிளியின் வண்ணமதிலே